So we're going to think about this verse that we have at the back from Micah chapter 6.
பின்னால் எழுதப்பட்டிருக்கிற மிக ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்.
And Micah chapter 6, and we're going to read from verses 6 to 8.
மிகா ஆறாம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே 1079 பக்கம் ஆறாம் வசனத்திலிருந்து 8 வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். மிகா ஆறாம் அதிகாரம் 6 வசனம் முதல் 8 வசனம் பழைய ஏற்பாட்டிலே 1079 பக்கம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கணியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவோ அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தனுடத்திலே கேட்கிறார்?
In these verses, we have a picture of two types of Christianity.
இந்த வசனங்களிலே இரு விதமான கிறிஸ்தவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம்.
All over the world, we can say there are two types of religion.
முழு உலகத்திலேயும் இரண்டு விதமான மதங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
There are only two types, really.
உண்மையாலுமே இரண்டு கூட்டத்தா தான் இருக்கிறார்கள்.
We can say there are hundreds of religions.
நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
But there are only two types of religion.
இரண்டு விதமான மதங்கள் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறது.
One is a religion which man likes.
ஒரு மதம் என்பது ஒரு மதம் மனிதன் விரும்புகிற மதமாக இருக்கிறது.
The other is a religion which God likes.
தேவன் விரும்புகிற இன்னொரு மதம் இருக்கிறது.
And there's a lot of difference between the two.
இந்த இரண்டு மதங்களுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் உண்டு.
And all false religions in the world are based on the religion that man likes.
இந்த உலகத்திலே காணப்படுகிற சகல பொய்யான மதங்களும் மனிதன் விரும்புகிற மதங்கள் என்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளாக தான் வருகிறது.
And in Christianity also there are these two types.
கிறிஸ்தவத்திலேயும் கூட இந்த இரண்டு கூட்டங்கள் காணப்படுகிறது.
There is a type of Christianity which is the type of Christianity that man likes.
மனிதன் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம்.
And then there is another type of Christianity which is the one which God ordained from heaven.
தேவனே பரத்திலிருந்து நியமித்ததான இன்னொரு கிறிஸ்துவ கூட்டமும் இருக்கிறது.
And Jesus said that is the way of life which very few people find.
ஒரு சிலர் தான் அந்த வழியை கண்டுபிடிக்கிறார்கள், அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி என்று இயேசு சொல்கிறார்.
Jesus spoke about that in Matthew 5, 6 and 7.
மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே இயேசு இதை குறித்து பேசி இருக்கிறார்.
And at the end of that those three chapters in Matthew 7 in the middle he said the way to life is narrow and very few people find it.
ஜீவனுக்கு போகிற வழியானது அது குறுகலான வழியா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று அந்த மூன்று அதிகாரங்களில் உள்ள கடைசி அதிகாரத்தில் 7 அதிகாரத்தில் மத்தியிலே கூறுகிறார்.
And as I have observed the way things have developed in our own churches in the last 30 years
இந்த வழியை குறித்து நான் கடந்த நாட்களிலே சிந்தித்து பார்த்தேன். கடந்த 30 ஆண்டுகளாக நம்முடைய சபைகளிலேயும் கூட காரியங்கள் எப்படி இருக்கு என்று யோசித்து பார்த்தேன்.
I see the same thing that there are two types of Christians in our midst.
நம்மத்திலேயும் கூட இரண்டு விதமான கூட்டத்தார் காணப்படுகிறார்கள் என்பதை அறிந்தேன்.
See many people say what is the difference between your church and other churches?
அநேகர் கேட்கிறார்கள் உங்க சபைக்கு எங்க சபைக்கு என்ன வித்தியாசம் என்று.
Well I'm not here to compare ourselves with other churches.
இங்கே மற்ற சபையோடு கூட நம்முடைய சபையை ஒப்பிட்டு பார்த்தோ பேசுவதற்கு நான் இங்கே இல்லை.
I say in our churches and in our conferences we speak about the faults in our midst and not the faults in other people.
எங்களுடைய சபையிலேயும் எங்களுடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலேயும் எங்களுக்குள்ள குறைகளையும் பொய்யைகளையும் தான் நாங்கள் குறித்து பேசுகிறோம், அதை உணர்த்தி காண்பிக்கிறோம். ஒழிய மற்ற கூட்டத்தினரத்தில் இருக்கக்கூடிய மாய்மலத்தை குறித்து நாங்கள் பேசவில்லை என்று சொல்கிறோம்.
We don't stand here and speak about how the Pentecostals are bad or the CSI are bad. That's not my message.
இங்கே நின்று கொண்டு பெந்தகோஸ்தி சபையினர் மோசம் அல்லது CSI சபையினர் மோசம் என்று சொல்வதற்கில்லை, அது நம்முடைய செய்தியே அல்ல.
But in many other churches they are only talking about how good they are and how everybody else is bad.
ஆனால் மற்ற சபைகளிலே தாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்றும் மற்றவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை குறித்தும் பேசுகிறார்கள்.
But that is for God to judge and we don't have to judge that.
அதை நாம் நியாயந்திருக்க தேவையில்லை, நியாயந்திருக்கிறவர் கர்த்தர்.
The Bible says in 1 Peter 4 and verse 17.
1 பேதுரு 4 அதிகாரம் 17 ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது.
This is a very important verse if you want to know what the house of God is like.
தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வசனம் 1 பேதுரு 4:17.
The church is called the household of God or the family of God.
தேவனுடைய குடும்பம் அல்லது தேவனுடைய வீடு என்று தேவனுடைய சபை அழைக்கப்படுகிறது.
And here also in this verse the church is called the household of God.
இந்த வசனத்திலேயும் தேவனுடைய வீடு என்று சபை அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம்.
And what does it say here?
இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
The time has come for judgment to begin with the household of God.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
So what is the mark of God's house?
ஆகவே தேவனுடைய வீட்டின் அடையாளம் என்ன?
Let us say there are 100 different denominations here, all of Christianity, all using the same Bible. All of them saying we are God's house.
இங்க 100 சபை பிரிவினர்கள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். எல்லாருமே தேவனுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்.
நன்னிலம் there may be only one, but in Bangalore there'll be 200-300.
நன்னிலத்திலே ஒரே ஒரு தேவனுடைய வீடு இருக்கலாம், ஆனால் பெங்களூர்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால் 200-300 வரை சபை பிரிவுகள்
காணப்படுகிறது.
நாங்கள் தான் தேவனுடைய வீடு என்று எல்லாருமே சொல்லிக் கொள்கிறார்கள்.
Okay, how to find out which is the right one?
சரி, தேவனுடைய வீடு எது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
Here it says,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
in the household of God they will judge themselves.
தேவனுடைய வீட்டிலே அவர்கள் தங்களை தாங்களே நியாயந்தீர்த்துக் கொள்வார்கள்.
Because it says here judgment begins with us first.
ஏனென்றால் இங்கே நம்மிலே தான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது என்று வாசிக்கிறோம்.
What does it say in the household of God?
தேவனுடைய வீட்டிலே என்ன நடக்கும் என்று பார்க்கிறோம்.
Judgment begins with us first.
முதலாவது நம்மிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது.
I have personally done that for 30 years.
30 ஆண்டுகளாக நான் தனிப்பட்ட விதத்திலே இதை செய்திருக்கிறேன்.
I have judged myself.
நான் என்னை நியாயந்தீர்த்திருக்கிறேன்.
I can hardly think of a day when I did not judge myself.
என்னை நியாயந்தீர்க்காத ஒரு நாளை கூட நான் எண்ணி பார்க்க முடியாது.
And the result is I am a very happy person.
அதனுடைய விளைவு என்னவென்றால் நான் மிகுந்த சந்தோஷமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்.
And also my life has become purer and purer as the years have gone by.
எவ்வளவோ வருடங்கள் கடந்து செல்ல செல்ல என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் ஆகி கொண்டே இருக்கிறது.
I have experienced the open face of God shining upon me more and more.
இன்னும் அதிகமாய் தேவனுடைய பிரகாசிக்கிற அந்த முகத்தை நான் அனுபவித்திருக்கிறேன்.
Not because I am better than you.
உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்பதனாலே அல்ல.
We are all sinners.
நாம் எல்லாருமே பாவிகள் தான்.
Saved by grace.
கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
But some of us judge ourselves regularly and some don't do it.
நம்மிலே ஒரு சிலர் ஒழுங்காக நம்மை நாமே நியாயந்தீர்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு சிலர் தங்களை தாங்களே நியாயந்தீர்ப்பதில்லை.
And some people spend their time judging others.
ஒரு சிலர் மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதிலேயே தங்களுடைய காலத்தை வீணடிக்கிறார்கள்.
That's why they never become part of the household of God.
ஆகவே தான் அவர்கள் தேவனுடைய வீட்டின் ஒரு பகுதியாக என்றைக்கு மாற முடியாமல் இருக்கிறார்கள்.
And if you are an elder brother and you want to build the household of God, you must judge yourself more than anybody else.
தேவனுடைய சபையை நான் கட்டுகிறேன் என்று சொல்கிற ஒரு மூப்பனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக உங்களை நியாயந்தீர்க்க வேண்டியிருக்கிறது.
You know what elder means?
மூப்பர் என்றால் என்ன அர்த்தம்?
That means you know you have children and you say one of those children is your eldest child.
உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதிலே ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை என்று சொல்கிறீர்கள்.
He may be only 5 years old.
அவனுக்கு ஒருவேளை 5 வயசு தான் இருக்கலாம்.
Or he may be 25 years old.
அல்லது அவனுக்கு 25 வயதாக இருக்கலாம்.
Age doesn't make a difference.
அங்கே வயது அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதில்லை.
In your family a 5 year old may be the eldest child.
உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு இருக்கிற மூத்த பையனுக்கு 5 வயது தான் ஆகிருக்கும்.
Or 25 years old.
அல்லது இன்னொரு வீட்டிலே மூத்த பையனுக்கு 25 வயதாக இருக்கலாம்.
That's all the meaning of elder brother.
அவ்வளவுதான் மூப்பர் என்ற மூத்த பிள்ளை என்பதற்கு இதுதான் அர்த்தம்.
That means someone who is older than the others.
மற்ற பிள்ளைகளை காட்டிலும் மூத்தவன் தான் மூப்பன்.
So in a church who is the elder brother?
ஆகவே ஒரு சபையிலே யார் மூத்த சகோதரன்?
It's not like some prime minister sitting on a throne there.
ஒரு பிரதம மந்திரி அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல மூப்பருடைய பதவி அல்ல.
An elder brother is the one who is spiritually older than the others.
ஆவிக்குரிய ரீதியிலே மற்றவர்களை காட்டிலும் சற்று வளர்ந்தவர் தான் மூப்பர்.
Not the one who can preach the best.
மிகவும் நேர்த்தியாய் பிரசங்கிக்கிறவர் என்பது அல்ல.
Because if you give a place to the one who can preach the best, then the devil will become an elder brother because he can preach very well.
பிரசங்கிக்கிறவனுக்கு தான் மூப்பனுடைய பதவி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நாள் ஒன்று வரும் பிசாசே மூப்பனாகி விடுவான். ஏனென்றால் எல்லாரை காட்டிலும் அவன் நன்றாக நேர்த்தியாக பிரசங்கிக்கிறவனாக இருக்கிறான்.
And he knows the Bible better than anybody else.
மற்ற எல்லாரை காட்டிலும் அவன் வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறான்.
So if you don't want a devil in the pulpit, don't give much place for ability to preach or Bible knowledge.
ஆகவே உங்களுடைய பிரசங்க பீடத்திலே சாத்தானுக்கு இடம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் பிரசங்கிக்கிற திறமைக்கும் வேத அறிவுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது.
But it is maturity and godliness that makes a person an older brother.
வளர்ச்சியும் முதிர்ச்சியும் தான் தேவ பக்தியும் தான் ஒரு சகோதரனை மூப்பனாய் மாற்றுகிறது.
Person who is more humble than everybody else in the church.
சபையில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் மிகவும் தாழ்மையா இருக்கிற ஒரு சகோதரன்.
If I am to be your elder brother,
நான் உங்களுக்கு மூப்பனா இருக்க வேண்டுமானால்,
here you are more than 1,000 people.
இங்கே 1,000-க்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள்.
How can I be your elder brother?
உங்களுக்கு எப்படி நான் ஒரு மூப்பனா இருக்க முடியும்?
I have to be more humble than all of you.
உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிக தாழ்மையா இருக்க வேண்டும்.
Otherwise I can't be your elder brother.
அப்படி இல்லாத பட்சத்திலே நான் உங்களுக்கு மூப்பனா இருக்க முடியாது.
I have to judge myself more than all of you.
உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் என்னை அதிகமாக நியாயந்தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது.
Only then I am your elder brother, otherwise I'm not.
அப்பொழுது மட்டுமே நான் உங்களுக்கு மூப்பனா இருக்க முடியும். இல்லாத பட்சத்திலே மூப்பனா இருக்க தகுதி இல்லை.
All of you who are elder brothers in churches must remember that.
சபையிலே இருக்கக்கூடிய எல்லா மூப்பர்களும் இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
The mark of the household of God according to 1 Peter 4:17.
1 பேதுரு 4:17 இன்படி தேவனுடைய வீட்டிற்குரிய அடையாளம் என்னவென்றால்
That judgment begins with us first.
நியாய தீர்ப்பு அது நம்மிலே முதலாவது ஆரம்பிக்க வேண்டும்.
The elder brother first.
முதலாவது மூப்பனிடத்திலே ஆரம்பிக்க வேண்டும்.
I'll show you an example in the Old Testament when God's people had backslidden away from him.
பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிள்ளைகள் அவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Turn to the book of Ezekiel and chapter 9.
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9 அதிகாரம்.
In Ezekiel chapter 9, God gave Ezekiel a vision.
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே 967 பக்கம் அங்கே எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார்.
And in that vision he told him why he was judging Israel.
ஏன் இஸ்ரவேலை தேவன் நியாயந்தீர்க்கிறார் என்பதற்கு எசேக்கியேலுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்.
And he showed him how the glory of God verse 3 was moving away from where it was in the most holy place to the gate of the temple.
அங்கே 3 வசனத்திலே தேவனுடைய மகிமையானது அங்கே மத்திய பகுதியிலிருந்து விலகி விலகி அந்த ஆலயத்தின் வாசலுக்கு செல்கிறதை காண்பிக்கிறார்.
In the Old Testament tabernacle the glory of God was in the most holy place.
பழைய ஏற்பாட்டிலே கட்டப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தான் தேவனுடைய மகிமை தங்கி இருந்தது.
There the cherubs were there on the mercy seat.
அங்கே அந்த நியாய கிருபாசன தண்டிலே கேருபீன் இருந்தது.
And here it says the glory of God is moving away from the cherub and was going to the gate.
இங்க நாம் 3 வசனத்திலே பார்க்கிறோம் அந்த தேவனுடைய மகிமை கேருபின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது.
That means he was saying my glory is going away from you now.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய மகிமை இப்பொழுது உன்னை விட்டு அப்படியே புறப்பட்டு கடந்து செல்கிறது.
Because I cannot agree with what is going on in your nation.
உன்னுடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை ஒரு காலம் என்னால் சகிக்க முடியாது, ஒத்துக்கொள்ள முடியாது என்று
ஆண்டவர் சொல்கிறார்.
நம்முடைய அநேக சபைகளிலிருந்து இப்படித்தான் தேவனுடைய மகிமை கடந்து செல்கிறது.
Where once upon a time people came to the meeting and there was such an anointing of God there.
ஒரு காலத்திலே ஜனங்கள் கூட்டத்துக்கு வரும்பொழுது அங்கே அவ்வளவு அபிஷேகம் நிரம்பி இருந்ததை பார்க்கிறோம்.
People loved one another.
ஜனங்கள் ஒருவரை நேசித்தார்கள்.
Everybody only wanted to be a servant.
எப்படியாவது நான் வேலைக்காரனா இருந்தால் போதும் என்று எண்ணி இருந்தார்கள்.
The elder brother was the biggest servant of all.
எல்லாருக்கும் மேலாக வேலைக்காரனை போல அந்த மூத்த சகோதரர் இருந்தார்.
As time went on, God began to bless our churches.
நம்முடைய சபைகளை தேவன் ஆசீர்வதிக்க காலங்கள் கடந்து செல்ல செல்ல,
and we were a despised group once, and we've got a little honor now.
ஒரு காலத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தாரா இருந்தோம், இப்பொழுது சற்று கனம் கிடைத்திருக்கிறது.
And the people who criticized us and fought against us, there's so much strife and confusion in their churches.
நம்மை குற்றஞ்சாட்டின நம்மை எப்பொழுதும் நியாயந்தீர்த்து கொண்டிருந்த சபைகளில் எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது.
And gradually we became proud, many of us.
நம்மில் அநேகர் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை அடைய ஆரம்பித்து விட்டோம்.
As soon as pride starts,
பெருமை ஆரம்பித்த மாத்திரத்திலே
God begins to fight against us.
தேவன் நமக்கு விரோதமாய் போராட ஆரம்பித்து விடுகிறார்.
In the beginning we don't realize it.
ஆரம்பத்திலே நாம் அதை உணர்வதில்லை.
You know, it's like a car that is moving in full speed or a scooter moving in full speed and you apply the brakes for some time you don't still moving forward.
ஒரு கார் அல்லது பைக் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பிரேக் பிடிக்கிறீர்கள். பிடித்த மரத்தில் சட்டென்று நின்று விடுவதில்லை, அது இன்னும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆக்சிலேட்டரை எடுத்து விட்டீர்கள்.
You know that your cycle or scooter doesn't stop immediately when you press the brake.
உங்களுடைய ஸ்கூட்டரோ சைக்கிளோ நீங்கள் பிரேக் பிடித்த அந்த நிமிடத்தில் உடனே நிற்பதில்லை.
The brake is trying to stop it, but it's still moving.
அந்த பிரேக் அந்த சக்கரத்தை அழுத்தி விட்டாலும் கூட தொடர்ந்து அந்த சக்கரம் மெதுவாக சுத்தி கொண்டே இருக்கிறது.
And that's what happens.
எப்படி தான் நடக்கிறது?
That when pride comes into us,
பெருமை நமக்குள்ளாக வரும்பொழுது,
God is applying the brake. He's pressing against us.
தேவன் இப்பொழுது பிரேக்கை அழுத்துகிறார், அல்லது நமக்கு விரோதமாக அவர் அழுத்தத்தை உண்டு பண்ணுகிறார்.
We don't stop or go backward immediately.
உடனடியாக நாம் நின்று விடுவதோ அல்லது பின் நோக்கி ஓடுவதோ கிடையாது.
Because we've been going well for so long.
இவ்வளவு ஆண்டுகளாக நாம் நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தபடினாலே,
like the scooter, we move forward still even though the brake is pressed.
இப்பொழுது பிரேக் அழுத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த பிரேக் பிடிக்கப்பட்ட ஸ்கூட்டர் ஓடிக்கொண்டே இருப்பது போல ஓடிக்கொண்டே இருக்கிறது.
But it's just a matter of time before finally it stops.
இப்பொழுது காலம் தான் இருக்கிறதே ஒழிய இன்னும் சற்று நேரம் செல்லும் பொழுது அது நின்றுவிடும்.
And that will happen to our church, it will happen to a brother or a sister.
இது நம்முடைய சபைக்கு நேரிடலாம், ஒரு சகோதரனுக்கு நேரிடலாம், ஒரு சகோதரிக்கு நேரிடலாம்.
God has pressed the brakes.
தேவன் இப்பொழுது பிரேக்குகளை அழுத்தி விட்டார்.
And there's something special about God's brakes.
தேவனுடைய பிரேக்குகளுக்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு.
When you press the brake on your scooter or cycle, it just stops finally.
நீங்கள் உங்களுடைய ஸ்கூட்டரையோ சைக்கிளையோ பிரேக் போடும் பொழுது வண்டி நின்று விடுகிறது.
But when God presses his brakes, you finally not only stop, but you start going backwards.
தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற வண்டியின் பிரேக்கை அழுத்தும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நின்று விடுவது மட்டுமல்ல, அது பின்னோக்கி போக ஆரம்பித்து விடுகிறது.
I never want God to press the brake in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் தேவன் பிரேக்கை போடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன்.
I say, Lord, I want you to put your foot on the accelerator, always on my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த உந்தி தள்ளுகிற ஆக்சிலரேட்டர் பெடலிலே தான் என்னுடைய காலை வைக்க வேண்டும் ஆண்டவரே.
You know the accelerator on the scooter. I want God to open the accelerator all the time.
ஸ்கூட்டரிலே நீங்கள் அந்த ஆக்சிலரேட்டரை நீங்கள் உந்தி தள்ளுகிற அந்த வயரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீ எப்பொழுது முடிக்கொண்டே இருக்கும் என்று கேட்கிறேன்.
I want that always in my life.
என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அது தேவை என்று விரும்புகிறேன்.
And if I want that, all I have to do is humble myself, because God keeps opening the accelerator for those who are humble.
எனக்கு அது வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதே நான் தாழ்மையா இருக்க வேண்டும். ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்களிலே தேவன் ஆக்சிலரேட்டரை முடிக்கிக் கொண்டே இருக்கிறார்.
So if you can understand the illustration of a scooter,
ஆகவே ஒரு ஸ்கூட்டருடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்புகிறேன்.
I can paraphrase that verse in 1 Peter 5:5.
இந்த வசனத்தை நான் சற்று இந்த காரியத்தை நான் ஒரு வசனமாக சொல்ல முடியும். 1 பேதுரு 5:5.
God opens the accelerator for the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆக்சிலரேட்டரை முடுக்கி விடும் பொழுது,
and he presses the brake for those who are proud.
பெருமையாயுள்ளவர்களுக்கு அவர் பிரேக்கை அழுத்துகிறார்.
So that's what happened in Ezekiel 9.
எசேக்கியேல் 9 அதிகாரத்தில் இதுதான் நடக்கிறது.
That God was moving out.
அங்கே தேவனுடைய மகிமை கடந்து செல்கிறது, அல்லது தேவனே கடந்து போகிறார்.
I'm sorry to say that has already begun to happen with some of our churches and some of our brothers.
நம்முடைய ஒரு சில சபைகளிலேயும் நம்முடைய சகோதரர்களே உலசருடைய வாழ்க்கையிலையும் ஏற்கனவே இது நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன்.
I can't stop it.
நான் அதை நிறுத்த முடியாது.
I can only stop it in my own life.
என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டுமானால் நான் நிறுத்திக் கொள்ளலாம்.
And I can try my best to stop it in our churches.
நம்முடைய சபைகளிலே இந்த பிரேக் போடப்படுவதை நான் ஓரளவுக்கு நிறுத்துவதற்கு முயற்சி செய்யலாம்.
I can't actually hinder stop God from moving away.
ஆனால் தேவன் கடந்து செல்லுகிறதை உண்மையாலுமே நான் நிறுத்த முடியாது.
I can only warn you.
நான் உங்களை எச்சரிக்கலாம், அவ்வளவுதான்.
Dear brother and sister,
அருமையான சகோதரனே சகோதரியே,
examine your life.
உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள்.
Not what other people think about you.
நம்மை குறித்து மற்ற ஜனங்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து அல்ல.
But your own personal daily walk with God.
ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட அன்றாடம் தேவனோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கை.
Your own personal victory over sin. தனிப்பட்ட
வாழ்க்கையிலே அனுதினமும் உங்களுக்கு இருக்கிற பாவத்தின் மீது உள்ள ஜெயம்.
Your thought life.
உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே.
Control of your eyes.
உங்களுடைய கண்களை கட்டுப்படுத்துகிற காரியத்திலே.
Control of your tongue.
உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துகிற விஷயம்.
Your attitude to money.
பணத்தின் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடியதான மனப்பான்மை.
These are good tests of whether God is opening up the accelerator or pressing the brake.
தேவனுடைய ஆவிக்குரிய வண்டியினுடைய ஆக்சிலரேட்டரை முடுக்கி விடுகிறாரா, அல்லது பிரேக்குகளை அழுத்துகிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல சோதனை.
I want my speed not to remain the same. I want my speed to keep on increasing every year.
ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வேகம் அதே வேகத்திலே ஓட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஒவ்வொரு வருடமும் நான் ஓடுகிற ஓட்டத்தின் வேகமானது அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
If I was going 20 kilometers an hour last year, I want to go at least 25 kilometers an
hour. போன வருஷம் மணிக்கு 20 மைல் வேகத்துல போயிட்டு இருந்தேன்னா இந்த வருஷம் மணிக்கு 25 மைல் வேகத்துல போக விரும்புகிறேன்.
Because I want God to open up the accelerator.
ஆனால் தேவனுடைய ஆக்சிலரேட்டரை முடுக்கி விட வேண்டும்.
And for that I must be humble.
அதற்கு நான் தாழ்மையா இருக்க வேண்டும்.
And as I said, in every church it begins with the elders.
ஒவ்வொரு சபையிலேயும் அது மூப்பரிடத்திலே தான் ஆரம்பிக்கிறது.
And here's what the Lord said in verse 4.
இங்கே நான்காம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார்.
The Lord said, go through the midst of the city, through the midst of Jerusalem, and Jerusalem here is a picture of the church.
இங்கே எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் என்று பார் சொல்கிறார்.
Put a mark on the foreheads of all the men who are sighing and groaning over all the abominations being committed in its midst.
அந்த நகரத்துக்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடு என்று சொல்கிறார்.
Put a mark. It's an invisible mark.
வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு அடையாளத்தை ஆண்டவர் போடுகிறார்.
God is looking for those who are mourning because of sin.
பாவத்தின் நிமித்தமாய் துக்கிக்கிற துயரப்படுகிறவருடைய நெற்றியிலே தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார்.
We are not happy because of material blessing.
பொருளாதார ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் அல்ல.
We are not happy because more people are coming to the church.
நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள் என்பதனாலே சந்தோஷப்படுகிறவர்கள் அல்ல.
But who are weeping.
ஆனால் அழுகிறவர்கள்.
Even though there's plenty of money in the house,
வீட்டிலே பணம் இருந்தாலும் கூட,
and even though many more people are being added to the church,
நிறைய பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள்,
this brother is still weeping.
ஆனாலும் இந்த சகோதரன் அழுது கொண்டே இருக்கிறார்.
You ask, why are you weeping?
ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறீர்கள்.
You got plenty of money in the house now.
தேவனுடைய வீட்டிலே நிறைய பணம் இருக்கிறது.
It's not like the old days when you were poor.
அந்த நாட்களில் இருந்தது போல ஏழையாக இன்னும் ஜனங்கள் இல்லை.
Now you should be happy.
இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமே.
And more people are coming to your church. It's not like the old days when there were only 4 or 5 people.
கடந்த காலங்களிலே பார்த்தால் ஒரு சபையில 4-5 பேர் தான் இருப்பார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள்.
Jesus, I'm weeping.
ஆனாலும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன்.
I'm not happy with money.
பணத்திலே சந்தோஷம் இல்லை.
I'm not happy with more people.
அதிக ஜனங்கள் வருகிறார்கள் என்பதில் சந்தோஷம் இல்லை.
I'm mourning because there is sin.
பாவம் இருக்கிறபடினாலே நான் துக்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
Sin in my home.
என்னுடைய வீட்டிலே பாவம் இருக்கிறது.
Sin in the church.
சபையிலே பாவம் இருக்கிறது.
Oh, may God find many people like that on whom he can put that invisible mark.
இந்த யாருக்கும் தெரியாத அடையாளத்தை போடக்கூடிய மக்கள் தேவன் நம்முடைய சபையிலே காண்பாராக.
Many brothers and sisters.
अनेक சகோதர சகோதரிகள்.
Do you find your heart like that?
உங்கள் இதயம் அப்படி இருக்கிறது என்று காண்கிறீர்களா?
It will always be like that with those who are judging themselves.
தங்களை தாங்களே நியாயந்தீர்த்துக் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இப்படி தான் இருக்கும்.
And they will always be happy.
அவர்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவர்களா இருப்பார்கள்.
See, that's funny. You can say, how can a man who's weeping be happy?
நீ கேக்குறீர்களா, அழுகிறவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று?
This is one of the funny things in the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையில வேடிக்கையான ஒரு காரியம் இது.
Those who humble themselves go up.
தாழ்த்துகிறவர்கள் மேலே போவார்கள்.
We think those who humble themselves will go down, but God says no, they'll go up.
நாம் தாழ்த்துகிறவர்கள் கீழே போவார்கள் என்று சொல்கிறோம், தேவன் இல்லை, அவர்கள் மேலே போவார்கள் என்று சொல்கிறார்.
Those who are weak become strong.
பலவீனமா இருக்கிறவர்கள் பலனுள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று
பார்க்கிறோம்.
உலகம் இதை புரிந்து கொள்ள முடியாது.
How can a weak person become strong?
பலவீனன் எப்படி பலமுள்ளவனாய் மாறுவான்?
Paul said that when I'm weak I'm strong.
பவுல் சொன்னார், நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன்.
When I go down God pushes me up.
நான் கீழே போகும் பொழுது தேவன் என்னை மேல் நோக்கி தள்ளுகிறார்.
And when I mourn I'm happy.
நான் துக்கிக்கும் பொழுது சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறேன்.
That is the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
And those who experience it know it.
இதை அனுபவிக்கிறவர்கள் அறிந்திருப்பார்கள்.
I have mourned a lot in my life and I am a very very happy man.
என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் துயரப்பட்டிருக்கிறேன், அதிகமாக சந்தோஷமுள்ளவனாயும் இருக்கிறேன்.
I haven't mourned because of earthly things.
பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் துக்கப்பட்டதே கிடையாது.
But not in the last 30 years.
கடந்த 30 ஆண்டுகளாக நான் பூமிக்குரிய காரியத்துக்கு துக்கப்பட்டதே கிடையாது.
I have mourned a lot for sin.
நான் பாவத்துக்காக துக்கப்பட்டிருக்கிறேன்.
Sin in myself.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம்.
Sin in the church.
சபையிலே காணப்படுகிற பாவம்.
And the Lord, I want to be like that till Jesus comes.
இயேசு கிறிஸ்து வரும் வரை ஆண்டவரே இப்படியே நான் இருக்க விரும்புகிறேன்.
I never want to be a backslider.
ஒரு காலம் நான் பின்வாங்கி போனவனாய் காணப்பட கூடாது.
I don't care how other people live around me.
என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்.
I want this invisible mark on my forehead all the days of my life.
இந்த வெளியே தெரியாத அடையாளமானது எப்பொழுதும் என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
And I want God to see that and see that I'm qualified to have that mark.
இந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியுள்ளவனாய் தேவன் காண்பார் என்று நான் நம்புகிறேன்.
In the church in Corinth,
கொரிந்துவிலே உள்ள சபை,
There were many things wrong in that church.
அந்த சபையில பல காரியங்கள் தவறாக இருந்தது.
And the elders did not do anything about it.
அங்கே உள்ள மூப்பர்கள் அதை குறித்து ஒன்றுமே செய்யாமல் இருந்தார்கள்.
It's a very sad thing when things go wrong in a church and the elders can't do anything about it.
ஒரு சபையிலே காரியங்கள் தாறுமாறாய் போகும்பொழுது மூப்பர்கள் அதை குறித்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிற விஷயம் மனது துக்கமான ஒரு காரியம்.
Maybe those elders just tried to cover it all up so that Paul would never know what was going on.
பவுல் நடக்கிறது என்ன என்று தெரியாமல் இருக்கும்படிக்கு ஒருவேளை அந்த மூப்பர்கள் எல்லாரும் அதை மூடி விடலாம்.
And some elders are like that.
ஒரு சில மூப்பர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள்.
When things go wrong in the church,
சபையிலே காரியங்கள் தவறாய் நேரும் பொழுது
they just try to cover it up so that no other elder brother will ever know what's going on.
மற்ற எந்த மூத்த சகோதரனுக்கும் அது தெரியக்கூடாது என்று சொல்லி காரியங்களை மூடி விடுகிறார்கள்.
They don't have a mark on their foreheads.
அப்படிப்பட்டவருடைய நெற்றியிலே அடையாளம் இல்லை.
They are not mourners.
அவர்கள் துயரப்படுகிறவர்கள் அல்ல.
They are deceivers.
அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள்.
They are trying to cheat people.
அவர்கள் ஜனங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள்.
They are trying to cover up things.
அவர்கள் காரியங்களை எல்லாம் போட்டு மூட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
But there was one family in Corinth. We read in 1 Corinthians 1 verse 11.
ஆனால் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11 வசனத்திலே கொரிந்துவிலே உள்ள ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம்.
This brother's name was Chloe.
இந்த சகோதரனுடைய பெயர் குரோவேயாள்.
He was not an elder brother.
அந்த குரோவேயாள் ஒரு மூப்பன் அல்ல.
He was a simple brother but a God-fearing man.
அவர் ஒரு எளிமையான சகோதரர், ஆனால் தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரர்.
But
ஆனால்
he was the one man in Corinth who had the invisible mark on his forehead.
அந்த ஒரு சகோதரனுக்கு நெற்றியிலே யாருக்கும் தெரியாத அந்த அடையாளம் காணப்பட்டது.
He was concerned about all the confusion in the church.
அந்த சபையிலே உள்ள பல குழப்பங்களை குறித்து மிகவும் துக்கப்பட்டவனாய் குழப்பமடைந்தவனாய் இருந்தான்.
The strife.
அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைகளை குறித்து துக்கப்படுகிறவனாய் இருந்தான்.
The jealousy.
அங்கே இருக்கிற பொறாமையை குறித்து.
The immorality.
அங்கே இருக்கக்கூடிய ஒழுக்க நெறி கெட்டு போனதை குறித்து.
The noisy speaking in tongues in all the meetings.
எல்லா கூட்டங்களிலும் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்படாமல் சலசல என்று அந்நிய பாஷை பேசுகிற காரியத்தை குறித்து.
Thinking that was spirituality.
இதுதான் ஆவிக்குரிய தன்மை என்று எண்ணுகிற காரியத்தை குறித்து.
There were people taking each other to court in that church.
அந்த சபையிலே ஒருவருக்கு ஒருவர் நீதிமன்றத்துக்கு வழக்கு மன்றத்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள்.
It was a terrible condition.
மிகவும் மோசமான ஒரு நிலையிலே கொரிந்து சபை காணப்பட்டது.
Thank God there was one man and he was not even an elder who was mourning.
ஆனால் தேவனுக்கு நன்றி, அந்த சபையிலே ஒரு மூப்பனா இல்லாத ஒரு சகோதரன் இருந்தான்.
And he did a very wise thing.
அவன் மிகவும் ஞானமுள்ள ஒரு காரியத்தை செய்தான்.
He knew he couldn't do anything because he was not an elder.
அவர் ஒரு மூப்பனா இல்லாதபடியினாலே அவரால் அந்த சபையிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை.
I'm sure he was weeping for many days before God.
ஆனால் தேவனுக்கு முன்பாக अनेक நாட்கள் அவன் அழுது கொண்டிருந்திருப்பான்.
Then one day the Lord told him.
ஒரு நாளிலே தேவனவரிடத்திலே சொன்னார்.
Write a letter to the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு கடிதம் எழுது.
Tell him all that's happening.
என்ன நடக்கிறது என்பதை பவுலுக்கு தெரியப்படுத்து.
And he may have said, Lord, won't that be backbiting?
ஆண்டவரே, அப்படி எழுதுவது புறங்கூறுதலா இராதா?
The Lord says, that's not backbiting.
ஆண்டவர் சொன்னார், அது புறங்கூறுதல் அல்ல.
Backbiting is when you go and speak to the other younger brothers.
மற்ற உனக்கு இளைய சகோதரத்திலே போய் நீ ஒரு தவறை பேசும்பொழுது தான் அது புறங்கூறுதல்.
Because they can't do anything about it.
அவர்களாலே அதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாதே.
But if you speak to an apostle or an older brother, he can do something. That's not backbiting.
ஒரு அப்போஸ்தலன் இடத்திலோ அல்லது மூத்த சகோதரன் இடத்திலோ சொன்னால் அது புறங்கூறுதல் அல்ல.
So he got bold to write.
ஆகவே இப்பொழுது குலோவேயாளுக்கு தைரியம் கிடைத்தது. அவர் எழுதுகிறார்.
See, you need boldness.
தைரியம் தேவை.
Because then when Paul takes some action, the elders will find out who is the one who wrote to Paul from here.
இப்பொழுது பவுல் அங்கே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த மூப்பர் கேட்பார், பவுலுக்கு யார் கடிதம் எழுதினது என்று கேட்பார்.
Then the elder will try to take some revenge on that poor brother Chloe.
இப்பொழுது அந்த ஏழை சகோதரனிடத்திலே எப்படியாவது அவனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மூப்பர் முயற்சி செய்வார்.
So you have to be bold to write a letter like that.
ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு தைரியம் தேவை.
But he was not bothered about what anybody did to him.
ஆனால் தனக்கு யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை.
He said, Lord, if the elder brother persecutes me for writing this letter, I'll take it, but I want your church to be pure.
ஆண்டவரே, மூப்பன் என் மீது பழி வாங்கும்படியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் உம்முடைய சபை மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
What a wonderful man Chloe was.
குலோவேயாள் எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர்.
And God used that simple humble brother to save the church in Corinth.
கொரிந்திலே உள்ள சபையை காப்பாற்றும்படியாக தேவன் அந்த எளிமையான உண்மையுள்ள ஒரு சகோதரனை பயன்படுத்தினார்.
And it says his whole family.
அவருடைய முழு குடும்பமும்.
The whole family wrote that letter.
அந்த முழு குடும்பமும் அந்த கடிதத்தை எழுதினது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
That means the husband and wife sat together and shared what they wanted to write to the
their
spiritual father Paul.
ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுலுக்கு புருஷனும் மனைவியும் என்ன எழுத வேண்டும் என்பதை அவர்கள் கலந்து ஆலோசித்து குலோவேயாளின் வீட்டாரால் எழுதப்பட்டது என்று இங்கே வசந்தத்திலே பார்க்கிறோம்.
Now when I meet Chloe in heaven, I want to go and shake his hand and thank him.
நான் பரலோகத்துக்கு போகும்போது குலோவேயாளை பார்த்து நான் கை குலுக்க விரும்புகிறேன்.
You know why?
ஏன் தெரியுமா?
Because he blessed me.
அவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
Because if it were not for him, there would have been no letter called 1 Corinthians.
ஏனென்றால் குலோவேயால் மட்டும் அன்றைக்கு பவுலுக்கு கடிதம் எழுதாவிட்டால் இன்றைக்கு வேதத்திலே 1 கொரிந்தியர் என்ற புத்தகமே இருந்திருக்காது.
This wonderful letter with all the teaching on the gifts of the spirit which are not found anywhere else.
வேறு எங்குமே வேதத்திலே காணப்படாத ஆவிக்குரிய வரங்களை குறித்த போதனைகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் தான் இருக்கிறது.
And this book which has got that wonderful chapter 1 Corinthians 13 about love which is not found anywhere in the Bible.
வேதத்திலே வேறு எங்கும் காண முடியாத அருமையான அன்பை குறித்த 13 அதிகாரம் இந்த கொரிந்தியரிலே தான் காணப்படுகிறது.
You know who you got to thank for that?
இதற்காக நீங்கள் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா?
Chloe.
குலோவேயாளுக்கு.
And he solved the problem because you read in 2 Corinthians that the Corinthian church humbled themselves and accepted Paul's advice and the problem was solved.
2 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால் அந்த சபையானது பவுலுடைய அந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு சபை தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக அந்த சபையானது திருந்தி வாழ ஆரம்பித்தது.
If we didn't have Chloe, we wouldn't even have got 2 Corinthians.
குலோவேயால் இல்லாவிட்டால் 2 கொரிந்தியர் என்ற புத்தகம் நமக்கு இருந்திருக்காது.
2 Corinthians is that wonderful book which tells my grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வசனம் இருக்கக்கூடியதான ஒரு புத்தகம் தான் 2 கொரிந்தியர்.
You would never have got that verse. Chloe had not written to Paul.
குலோவேயால் பவுலுக்கு இந்த கடிதம் எழுதாவிட்டால் 2 கொரிந்தியரும் வந்திருக்காது.
So you know it's a wonderful thing if you are one of those brothers who's got a mark on your forehead because you are weeping over things that are going wrong in your church.
உங்களுடைய சபையிலே தவறு நடக்கிறது என்பதற்காக அழுது துக்கிக்கிற ஒரு மனிதனா இருக்கும் பொழுது அந்த நெற்றியிலே உனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். அப்பொழுது நீ பாக்கியவான்.
Chloe didn't have, want to become an elder.
குலோவேயாள் ஒரு மூப்பனாய் மாற வேண்டும் என்று ஒரு காலம் விரும்பினதில்லை.
He didn't write to Paul to show off, you know, actually I'm concerned about these things so you should make me an elder.
பவுலுக்கு கடிதத்தை எழுதி இப்படியெல்லாம் காரியங்கள் தாறுமாற நடக்கிறபடினாலே நான் தான் மூப்பனா இருக்க வேண்டும், நான் நன்றாக நடத்துவேன் என்று அவர் எந்த ஒரு காரியத்தையும் அப்படி எழுதவில்லை.
If he had that motive, God would never have blessed his letter.
அப்படி ஒரு உள் நோக்கத்தோடு கூட கடிதம் எழுதியிருந்திருப்பாரே ஆனால் தேவன் குலோவேயாளை ஆசீர்வதித்திருக்க முடியாது.
People write letters with many different motives.
எவ்வளவோ பல உள் நோக்கங்களை வைத்து ஜனங்கள் கடிதங்கள் எழுதுகிறார்கள்.
What they say may be right.
அவர்கள் சொல்லுகிற காரியம் சரியா இருக்கலாம்.
God sees the motive.
ஆனால் தேவன் உள் நோக்கத்தை பார்க்கிறார்.
And God judges that person not according to what he wrote but according to his motive.
அவர் என்ன எழுதினார் என்பதின் அடிப்படையில் அல்ல, என்ன நோக்கத்தோடு கூட எழுதினார் என்பதின் அடிப்படையிலே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார்.
We turn back to Ezekiel chapter 9.
எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 9 அதிகாரம்.
We read about these people being marked in the church there with a mark on the forehead.
இங்கே அந்த சபையிலே உள்ள மக்களுக்கு நெற்றிலே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. மைக்குட்டினாலே ஒரு அடையாளம்.
It's a picture of the church, Jerusalem.
எருசலேம் என்பது சபையை சித்தரிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு.
And after that,
அதற்கு பிறகு
the Lord said,
ஆண்டவர் சொல்கிறார்,
Now verse 5 of Ezekiel 9.
9 அதிகாரம் எசேக்கியேல் 5 வசனம்.
Go again through the city and kill all those people who don't have the mark.
என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், அடையாளம் காணப்படாத எல்லாரையும் வெட்டுங்கள் என்று சொல்கிறார்.
Kill them.
அவர்களை கொல்லுங்கள்.
It's a very serious thing not to have this mark.
இந்த அடையாளம் நெற்றிலே காணப்படாமல் இருப்பது மிகவும் சீரியஸான ஒரு காரியம்.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
You know it's a very serious thing not to be concerned in your heart about the spiritual state of the church.
சபையின் ஆவிக்குரிய தன்மையை குறித்து விசாரமற்று கவனமற்று இருப்பது மிகவும் சீரியஸான காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா?
Because Jesus taught us to pray our Father who art in heaven, hallowed be thy name.
பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். இதுதான் முதலாவது தேவை.
I come to the church, to the meeting, my prayer is hallowed be thy name.
நான் கூட்டத்துக்கு வருகிறேன், சபைக்கு வருகிறேன், இந்த ஜெபம் எல்லாம் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
And I see a lot of things going on which are not hallowing God's name.
இப்பொழுது பல காரியங்கள் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது, அவைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில்லை.
That makes me weep.
அது என்னை அழும்படி செய்கிறது.
Not criticize.
குறை சொல்லல.
Let the fools criticize.
புத்தியினர்கள் குறை சொல்லட்டும்.
Let the wise people weep.
ஞானமுள்ளவர்கள் அழட்டும்.
You can be wise or foolish.
நீங்கள் புத்தியினராய் இருக்க முடியும், அல்லது ஞானவான்களாக
இருக்க முடியும். Let the foolish people criticize.
புத்தியினர்கள் குறை சொல்லட்டும்.
There will always be foolish people in the church.
சபையிலே எப்பொழுதுமே புத்தியினர்கள் இருக்கத்தான் செய்வார்கள்.
Let the wise people mourn.
ஞானவான்கள் அவர்கள் துயரப்படட்டும்.
God will put a mark on their forehead.
அவருடைய நெற்றியிலே தேவன் ஒரு அடையாளத்தை போடுவார்.
And what will God do with the others?
மற்றவர்களை தேவன் என்ன செய்வார்?
He says he killed them.
அவர்களை கொல்லுங்கள்.
You say, but we haven't been killed.
நாம் இன்னும் கொல்லப்படவில்லை என்று சொல்லலாம்.
Listen.
கவனியுங்கள்.
In the Old Testament they were killed physically. Today they are killed spiritually.
பழைய ஏற்பாட்டிலே சரீர பிரகாரமாக கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக கொல்லப்படுகிறார்கள்.
Spiritual death comes into your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கிறது.
Why does God put spiritual death in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆவிக்குரிய மரணத்தை தேவன் வைத்திருக்கிறார்?
Because you are not concerned about his name being hallowed in the church.
சபையிலே அவருடைய நாமம் பரிசுத்தப்படவில்லை என்பதை குறித்து அக்கறை காட்டாமல் இருக்கிறீர்கள்.
I want you to take what I'm saying seriously.
நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் சீரியஸா எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I'm sure many of you have seen many things wrong in your local church.
உங்களில் அநேகர் உங்களுடைய ஸ்தல சபையிலே பல காரியங்கள் தவறா நடக்கிறதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
And you know it is you are sure the fault belongs to everybody except yourself.
அந்த தவறு உங்களை தவிர மற்றவளை சார்ந்தது என்பதையும் பார்க்கிறீர்கள்.
They ask you what is the reason for this fault.
இந்த குற்றத்துக்கு என்ன காரணம் என்று யாராவது கேட்டால்
it is that person that person that person everybody except me.
என்னைத் தவிர இவருடைய குறை அவருடைய குறை அவருடைய குறை என்று கை காட்டுகிறோம்.
And that's why nothing happens.
ஆகவே தான் ஒன்றுமே நடைபெறாமல் இருக்கிறது.
But if we can mourn.
நாம் துயரப்படும் பொழுது
say Lord I'm not here to find out whose fault it is.
ஆண்டவரே இது யாருடைய தவறு என்று கண்டுபிடிக்க நான் இங்கே இல்லை.
Supposing your child has had and going cycling on the road had an accident the leg is broken.
உரிய மகனோ மகளோ சைக்கிள் ஓட்டிக் கொண்டு போகிறான் ரோட்லே திடீரென்று ஒரு விபத்துக்குள்ளாகி கால் உடைந்து போகிறது.
What is the first thing you're going to do?
நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன?
Are you first going to find out whose fault it is and get a lawyer and take the person to court and settle that case before you take your child to the hospital?
இப்பொழுது நீங்கள் இது யார் தவறு என்று கண்டுபிடித்து அந்த தவறு செய்த ஆசாமியை நீங்கள் வழக்கு மன்றத்துக்கு கொண்டு போய் அங்கே கோர்ட் கேஸ்ல முடிந்ததுக்கு பிறகு வந்து உங்கள் பையனை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வீர்களா?
Nobody here will be a fool like that.
யாருமே அப்படி ஒரு புத்தியினனா இங்க இருக்க மாட்டார்கள்.
See, I don't know whether it is my child's fault or the other person's fault. I got to take this child to the hospital and get it fixed.
இது என்னுடைய பையனுடைய தவறோ அல்லது ஏத்தாப்புல வந்த அந்த வாகனத்தை ஓட்டி வந்தருடைய தவறோ அது பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது உடனடியாக என்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று அவனுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்.
What would you call a person who is first trying to find out the blame and spending few days trying to find out whose fault it is before taking the poor child to the hospital?
இந்த அடிபட்ட குழந்தையை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வதற்கு பதிலாக யாருடைய தவறு என்று கணக்கு போட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறவரை பற்றி என்ன நினைப்பீர்கள்?
So many days.
எவ்வளவோ நாள் அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார் யாருடைய தவறு என்று.
What will you call such a person?
அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் என்ன என்று சொல்லுவீர்கள்?
Fool.
அவன் முட்டாள்.
The same thing in a church.
சபையிலேயும் அதே காரியம்.
The person who is trying to find out fault, he is the fool.
குறை கண்டுபிடிக்கக்கூடிய நோக்கத்தோடு இருக்கிறவன் ஒரு மதியீனன்.
Who is the wise father?
ஒரு ஞானமுள்ள தகப்பன் யார்?
I don't care whose fault it is. Let's get the child fixed.
யாருடைய தவறு அதை குறித்து நான் கவலைப்படுவதே முதலாவது குழந்தையை காப்பாற்றுவோம்.
Who is the wise person in the church?
ஆகவே சபையிலே ஞானமுள்ள ஒரு மகன் யார்?
One who says I'm not concerned whose fault it is. Lord, please hallow your name.
ஆண்டவரே யாருடைய தவறு என்று சொல்லி நான் இங்கே ஆராய்ச்சி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் எப்படியாவது உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே.
I hope God will find many people like that in our churches at least from today.
இன்றிலிருந்தாவது குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது தேவன் அப்படிப்பட்ட நபர்களை தேவன் சபையிலே பார்க்கட்டும்.
These messages that God speaks to us in the different conferences, I don't know how many days you remember it after the conference is over.
இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே நாம் கொடுக்கக்கூடிய செய்திகளை கான்ஃபரன்ஸ் முடிந்த பிறகு எத்தனை பேர் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
There's a lot of prayer that goes on for these conferences.
இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்காக எவ்வளவோ ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது.
God is a God who answers prayer.
தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன்.
And he gives us a word in answer to prayer.
அந்த ஜெபங்களுக்கு பிரதியுத்தரமாக தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார்.
And when he gives us a word, we should not take it lightly.
அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது.
If you feel that something you heard in the conference was from God, you must treasure it like some 1 lakh rupees that you got as a gift.
உங்களுக்கு வெகுமதியாக 1 லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டால் அதை எப்படி நீங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாய் வைப்பீர்களோ அதுபோல இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குமானால் அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும்.
I don't know whether you do that.
நீங்கள் அதை செய்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
If there are some things you heard in the conference which you didn't feel was from God, you can ignore it.
கான்பரன்ஸிலே கேட்கக்கூடிய சில செய்திகள் இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று நீங்கள் உணர்வீர்களானால் அதை நீங்கள் அப்படியே விலக்கி விட்டு விடுங்கள்.
If you felt in a meeting that God is speaking to your heart, that is a treasure God is giving you.
ஆனால் தேவனோடு கூட பேசுகிறார் என்று நீ உணர்வாயானால் அது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்.
Paul told Timothy in 2 Timothy 1, guard the treasure God has given you.
தேவனுக்கு கொடுத்ததான இந்த நற்பொருளை பத்திரமாய் பாதுகாப்பாயாக என்று 1 தீமோத்தேயிலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். 2 தீமோத்தேயிலே 1 அதிகாரத்திலே சொல்கிறார்.
Okay, let's turn to Ezekiel 9.
எசேக்கியேல் 9 அதிகாரத்துக்கு வருவோம் மீண்டும்.
The Lord said, kill all the old men, verse 6, young men, maidens, little children, women, anybody who doesn't have the mark.
ஆறாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அடையாளம் போடப்படாத எல்லாரையும் சங்கரித்து போடுங்கள் என்று
சொல்கிறார். That means he expects the sisters and even the children to be concerned that God's name is dishonored in the church.
தேவனுடைய சபையிலே தேவனுடைய நாமம் கனவீனப்படும் பொழுது சகோதரியா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி உங்களுக்கும் அது ஒரு கரிசனை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
Maybe you're a little 15-year-old boy or girl.
நீ உனக்கு 15 வயதான ஆகிற ஒரு பெண்ணாய் ஒரு பையனாய் இருக்கலாம்.
Can't a 15-year-old boy or girl have a concern about God's house?
தேவனுடைய வீட்டிலே 15 வயது நிரம்பிய ஒரு மகனோ மகளோ ஒரு கரிசனை உள்ளவனாய் உள்ளவளா இருக்க முடியாதா?
Jesus was concerned about God's house when he was 12.
இயேசுவுக்கு 12 வயது இருக்கும்போது பிதாவின் வீட்டை குறித்து கரிசனை உள்ளவராய் இருந்தார்.
Don't say that's because he was God.
அவர் தேவனாய் இருந்தபடினாலே அவருக்கு கரிசனம் இருந்தது என்று சொல்ல வேண்டாம்.
When he was on earth, he lived as a man.
அவர் அந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது மனிதனைப் போலவே வாழ்ந்தார்.
He lived just like any other 12-year-old child.
மற்ற 12 வயது பையனைப் போலவே இவரும் வாழ்ந்தார்.
12-year-old children like to play.
12 வயது பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு அவர்கள் விருப்பம் இருக்கிறது.
He also liked to play.
அவருக்கும் விளையாட விருப்பம் இருந்தது.
But he had a sense of responsibility.
அதே சமயத்திலே தேவனுடைய வீட்டிலே ஒரு பொறுப்புணர்வு அவருக்கு இருந்தது.
And you can be like that when you're 12.
12 வயசு பிள்ளைங்க இங்க இருக்கீங்களா? நீங்களும் அது போல இருக்க முடியும்.
And then it says,
when
the angel started punishing,
அந்த தூதன் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்த பொழுது,
see what it says.
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
They started verse 6 last part with the elders who were before the temple.
அந்த ஆறாம் வசனம் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்திலே துவக்கம் பண்ணினார்கள்.
Where does the judgment start?
தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறது?
With the elders.
மூப்பரிடத்திலே முதலாவது ஆரம்பிக்கிறது.
Who are the people who are not at all concerned about the state of affairs in the church?
சபையிலே உள்ள காரியங்களை குறித்து சற்றும் கரிசனை இல்லாமல் இருப்பவர்கள் யார்?
The elders.
மூப்பர்கள்.
God said, bring spiritual death into them first.
முதலாவது இவர்களுக்குள்ளாக ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வா என்று சொல்கிறார்.
They will die spiritually.
அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விடுவார்கள்.
Elder in the church in Sardis was like that.
சர்தை சபையின் மூப்பனப்படியிருந்தான்.
The Lord tells him in Revelation 3:1, you have a name that you're alive but you're dead.
உயிரோடு இருக்கிறாய் என்று பெயர் பெற்றிருக்கிறாய் ஆனால் நீ செத்து போனவனாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார்.
He was dead because he didn't have the mark.
அவனுக்கு அந்த அடையாளம் இல்லாதபடினாலே அவன் ஆவிக்குரிய விதத்திலே மரித்திருந்தான்.
He didn't have a concern that God's name should be hallowed in the church.
சபையிலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சற்றும் அக்கறை இல்லாதவனாய் இருந்தான்.
He was more concerned about sitting on his throne.
தன்னுடைய சிங்காசனத்தில் எப்பொழுது உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதிலே அவனுக்கு அதிக கரிசனம் இருந்தது.
Preaching every Sunday morning for 45 minutes.
45 நிமிடங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலேயும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம்.
Getting honor.
கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
And respect.
மரியாதையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
God said you are dead.
தேவனோ நீ மறித்து விட்டாய் என்று சொல்கிறார்.
So it always starts with the elders.
அது எப்பொழுதுமே இது மூப்பரிடத்திலே தொடங்குகிறது.
And then it goes through the church.
பிறகு அது சபைக்குள்ளாய் கடந்து செல்கிறது.
And the people who criticize the elders, they are not spared.
மூப்பரை குற்றம் சொன்னவர்கள் குறை சொன்னவர்கள் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை.
Oh no, don't think you'll get away just because the elders are backsliders.
மூப்பர்கள் பின்வாங்கி போனவர்களா இருக்கிறபடினாலே நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று நீங்கள் எண்ண கூடாது.
You can criticize the elders, but if you're a backslider, it'll finally come to you too.
மூப்பரை குறை சொல்லலாம், நீங்கள் பின்மாற்றக்காரராக இருந்தால் உங்களிடத்திலேயும் அந்த ஆவிக்குரிய மரணம் வரும்.
And finally,
கடைசியாக,
see what it says.
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
Verse 7, they struck down all the people in the city, the last part.
ஏழாம் வசனம் கடைசி பகுதியிலே அவர் நகரத்திலே போய் எல்லாரையும் வெட்டினார்கள்.
And finally, listen to this verse, verse 8.
கடைசியாக இந்த வசனத்தை கேளுங்கள், எட்டாம் வசனம்.
Only I was left.
அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து விடப்பட்டேன் என்று சொல்கிறார்.
Only one man had the mark on his head.
ஒரே ஒரு மனிதனுடைய தலையிலே தான் அந்த அடையாளம் காணப்பட்டது.
That was Ezekiel.
அவர் யார் என்றால் எசேக்கியேல்.
And that's why he was a prophet of God.
ஆகவே தான் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான்.
No one can be a prophet if he doesn't have that mark on his head.
இந்த அடையாளம் நெற்றியிலே காணப்படாத ஒருவனும் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது.
Prophets don't come through studying the Bible or being able to preach
தீர்க்கதரிசிகள் வேதத்தை நன்றாய் படிக்கிறபடியாலயோ அல்லது பிரசங்கிக்கிற ஒரு திறமை இருக்கிறதுனாலயோ தீர்க்கதரிசிகளாய் வருவதில்லை
prophets come because they weep because God's name is not hallowed in the church
தேவனுடைய நாமம் சபையிலே மகிமைப்படவில்லை என்பதினாலே அழுகிறது நிமித்தமாய் தீர்க்கதரிசிகள் உண்டாகிறார்கள்
I believe God needs many prophets in our churches.
நம்முடைய சபைகளிலே இப்படி अनेक தீர்க்கதரிசிகள் தேவை என்று நான் விரும்புகிறேன்.
Those prophets are not people who can preach well and who know the Bible well.
வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறவர்கள் என்று தேவையில்லை. அவர்கள் நன்றாக பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று தேவையில்லை.
But those who weep because God's name is not hallowed.
தேவநாமம் மகிமைப்படவில்லை என்பதினாலே அழுகிறவர்கள்.
I believe God wants many of you young people to be prophets in the days to come.
வரக்கூடிய நாட்களிலே வாலிபர்களே உங்களை अनेक தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Start with weeping.
முதலாவது அழுகையிலே ஆரம்பியுங்கள்.
Yeah, study the Bible.
வேதத்தையும் வாசியுங்கள் படியுங்கள்.
And pray.
ஜெபியுங்கள்.
But weep before God because God's name is dishonored in Christianity today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே தேவனுடைய நாமம் கனவினப்படுத்தப்படுகிறபடியாலே அழுங்கள்.
When you see all the money making racket going on in Christian television today.
இன்றைக்கு கிறிஸ்தவ டெலிவிஷனிலே பணத்தை எப்படி அதிகமாய் சேகரிப்பது என்கிறதன பல தந்திரமான காட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது
it's easy to criticize
அதை பார்த்து குறை சொல்வது எளிது
but what God is looking for is those who will weep and say lord your name is being dishonored in this land
தேவன் எதை பார்க்கிறார் தெரியுமா ஆண்டவரே இந்த தேசத்திலே உம்முடைய நாமம் கனவினப்படுத்தப்படுகிறதே தூஷிக்கப்படுகிறதே அதற்காக அழுகிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறார்
see jeremiah chapter 13
எரேமியா 13 அதிகாரம்
jeremiah was a man who had only one message
எரேமியா என்கிற ஒரு மனிதன் அவனுக்கு இருப்பதெல்லாம் ஒரே ஒரு செய்திதான்
judgment judgment judgment
நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு
preached against sin
பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தான்
he called israel adulteresses
இஸ்ரவேலை பார்த்து விபச்சாரிகள் என்று அழைத்தான்
he said you have forsaken god the fountain of waters
நீ ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டுவிட்டீர்கள் என்று சொல்கிறார்
you followed after idols dry springs
வற்றி போன ஊற்றையும் விக்கிரங்களை நம்பி போகிறீர்களே என்று சொன்னான்
he was very strong in his preaching
அவருடைய பிரசங்கத்திலே மிகவும் கடினமுள்ளவனாய் இருந்தார்
they tried to kill him so many times
பல சமயங்களிலே இந்த எரேமியாவை கொல்லும்படி முயற்சித்தார்கள்
hit him they spoke evil about him
அவரை வெறுத்தார்கள் அவரை அடித்தார்கள் எரேமியாவை குறித்து தீமையாய் பேசினார்கள்
they took him to court and made him stand before the king many times
பல சமயங்களிலே வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்று ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைத்தார்கள்
but what was his attitude towards those people
அந்த ஜனங்களுக்கு மீது எரேமியாவின் மனப்பான்மை எப்படி இருந்தது
look at his message
அவருடைய செய்தியை பாருங்கள்
he says Jeremiah chapter 13
எரேமியா 13 அதிகாரம்
verse 15 listen don't be proud for the lord has spoken
நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டிமையா இறைதியுங்கள் கர்த்தர் விளம்பினார் என்று
15 give glory to god before he brings darkness and before your feet stumble and while you're hoping for light darkness
அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளிலே உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு மகிமையை தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள்
and then listen to this verse
பிறகு இந்த வசனத்தை கவனித்து கேளுங்கள்
and he says verse 17
17 ஆம் வசனம்
if you don't listen to me
நீங்கள் எனக்கு செவி கொடுக்காவிட்டால்
i will go in secret and weep and weep and weep for you
என் ஆத்துமா மறைவிடங்களிலே உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது 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 கண்ணீர் சொரிந்து கொண்டே
because you will all be taken captive by the devil
ஏனென்றால் பிசாசினாலே நீங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள்
and i will not say to you you deserve it for not listening to me
நல்லா உங்களுக்கு வேணும் நீங்கள் என்ன கேட்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன்
was a false prophet
அப்படி சொல்லுகிறவர்கள் பொய் தீர்க்கதரிசிகள்
true prophet will weep
மெய்யான தீர்க்கதரிசிகள் அழுவார்கள்
he says i'll weep because you're captive and the lord's name is dishonored
நீங்கள் சிறைப்பட்டு போய்விட்டீர்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே என்று நான் அழுகிறேன் என்று சொல்கிறார்
so he says please even the king and the queen all the elders and big people take a lowly seat
ஆகவே நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள் உங்களை தாழ்த்துங்கள் என்று கேட்கிறார்
that was his message
இதுதான் எரேமியாவின் செய்தி
humble yourself
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்
and if you don't humble yourself
உங்களை நீங்கள் தாழ்த்தாவிட்டால்
I will just weep for you because it's going to be terrible what's going to happen to you.
என்ன நடக்க போகிறது என்று எண்ணி பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்காக நான் அழுது கொண்டே இருப்பேன் என்று
சொல்கிறார். No, God has been very faithful to us through the years, year after year after year. He has warned us and challenged us and encouraged us.
தேவன் நமக்கு எவ்வளவோ உண்மையுள்ளவராய் இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், நம்மை எச்சரித்து இருக்கிறார், நம்மை நடத்தி இருக்கிறார் இத்தனை ஆண்டுகளாக.
Not only rebuked us, he has encouraged us so many times.
அவர் நம்மை கடிந்து கொண்டது மட்டுமல்ல நம்மை உற்சாகப்படுத்தியும் இருக்கிறார்.
He is a good father, not only rebukes and disciplines his children, he encourages them also.
ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்போடு கூட தண்டிக்கிறது மட்டுமல்ல அவர்களை உற்சாகப்படுத்தவும் செய்கிறார்.
God has been a loving father to us.
தேவன் நமக்கு அன்பான தகப்பனாய் இருந்திருக்கிறார்.
But the time has come for us to judge ourselves first.
முதலாவது நம்மை நாமே நியாயந்தீர்க்க கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது.
So let's turn to Micah chapter 6 once again.
ஆகவே மீண்டும் மீகா 1 அதிகாரம் 6 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
Micah chapter 6.
மீகா 6 அதிகாரம்.
I told you in verses 6 to 8 there are two types of religions.
6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை இரண்டு கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொன்னேன்.
Two types of Christians, one who have a religion that they like,
தாங்கள்
விரும்புகிற themselves,
தங்களுக்கு பிரியமாக இருக்கிற மார்க்கத்தை கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள்,
another who have a Christianity that pleases God,
இன்னொரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய ஜனங்கள்.
And you need to ask yourself whether you have a Christianity that pleases you or a Christianity that pleases God.
இன்றைக்கு உங்களை பிரியப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவம் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
Very few find the way to life.
மிக சிலரே ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறார்கள்.
See, there is a examination in India called the examination for chartered accountancy.
Chartered accountancy என்கிற சொல்லுகிறதானே படிப்பு படித்த மக்களுக்கு ஒரு தேர்வு வைக்கிறார்கள்.
And the results in the chartered accountancy exam are not like the SSLC exam.
அந்த chartered accountancy என்று சொல்லுகிறதானே இந்த கணக்கு பார்க்கிற பெரிய பெரிய கணக்கு பார்க்கலுக்கு வைக்கிற பரீட்சையானது இந்த 10th வகுப்பு தேர்வை போல அல்ல.
SSLC exam 50% 60% may pass.
10th வகுப்பு தேர்விலே 50-60 மார்க் வாங்கினாலே பாஸ்.
In chartered accountancy every year all these clever people sit down and write, maybe 5% will pass.
இந்த சிஏ என்றதான எக்ஸாமை எழுதுகிறவர்கள் அவர்கள் எழுதுகிறவர்களே ஒருளை 5 பேர் தான் பாஸ் பண்ணுவார்கள் ஒரு
வருஷத்துக்கு.
95% நல்ல அறிவு வாய்ந்தவர்கள் அதிலே தோல்வி அடைந்து
விடுவார்.
SSLC தேர்வு எழுதுவது என்று சொன்னால் நீங்கள் ஜாலியாக போய் எழுதி விட்டு வரலாம்.
But if you are going to write a CA exam,
ஆனால் இந்த சிஏ தேர்வை எழுதும் பொழுது
if you want to pass, you better take it seriously.
அதை பாஸ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும்.
So when Jesus says in Matthew chapter 7,
ஆகவே மத்தேயு 7 அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது
very few, probably less than 5%, 1% is going to find the way to life.
அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னால் 1% மட்டுமே கண்டுபிடிக்க முடியும்.
More difficult than the CA exam.
CA பரீட்சையை காட்டில் மிகவும் கடினமான தேர்வு.
99% who know it in their heads won't find it.
99% தலையிலே மட்டும் அறிந்திருக்கிறவர்கள் அந்த வழியை கண்டுபிடிக்க மாட்டார்கள்.
Jesus didn't say very few will understand this way.
இந்த வழியை ஒரு சிலர் தான் விளங்கிக் கொள்வார்கள் என்று இயேசு சொல்லவில்லை.
Let me show you that verse, Matthew chapter 7.
அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், மத்தேயு 7 அதிகாரம்.
Matthew chapter 7 at the end of the sermon on the mount.
அந்த மலை பிரசங்கத்தின் முடிவில் இயேசு சொல்கிறார்.
In verse 14.
14th வசனம்.
He said the way to life is very narrow and few are those who find it.
ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார்.
I could say many understand it but few find it.
அநேகர் அதை விளங்கிக் கொள்கிறார்கள், ஒரு சிலர் தான் கண்டுபிடிக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியும்.
You come to the meetings regularly, you will understand it.
கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்தா போதும் இந்த வழியை விளங்கிக் கொள்ளலாம்.
Maybe you can understand it so well that you can even explain it to others.
மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லும் அளவுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம்.
Supposing I were to ask you brothers who have some gift of preaching,
பிரசங்கிக்கிற வரம் பெற்ற சில சகோதரர்களை பார்த்து நான் கேட்கிறேன் என்று வைத்துக்
கொள்வோம். Brother, can you please come and give 10-minute message on humility?
சகோதரனே, நீங்க இங்க வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தாழ்மையை பத்தி பிரசங்கம் பண்றீங்களான்னு
கேட்டேன். Or even 15 minutes?
அல்ல, 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ண முடியுமான்னு
கேட்டேன். I'm sure you can do it.
நீங்க கண்டிப்பாக உங்களால பிரசங்கிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
You heard so many messages here on that.
இந்த தலைப்பின் கீழே நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள்.
You can get up and give wonderful examples.
நீங்கள் எழுந்து நின்று அருமையான உதாரணங்களை சொல்லி விளக்கலாம்.
But finding the way of humility,
ஆனால் தாழ்வின் வழியை கண்டுபிடிக்கிறவர்கள்
1%,
1% 100க்கு ஒரு ஆள் தான்.
99% can preach on it.
100க்கு 99 பேர் பிரசங்கிக்க முடியும்.
Jesus didn't say many will not understand it.
அநேகர் விளங்கிக்கொள்ள முடியாது என்று இயேசு சொல்லவில்லை.
He said many who understand it will not find it.
விளங்கிக்கொள்ளுகிற அநேகர் அதை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்.
You know, when you come to the meetings,
நீங்கள் கூட்டத்துக்கு வரும்பொழுது
you understand something.
நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்கிறீர்கள்.
Okay, you heard something today about judging yourself.
இன்றைக்கு உங்களை நீங்களே நியாயந்தீர்ப்பதை குறித்து நீங்கள் கேட்டீர்கள்.
Lord's name being hallowed.
தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதை குறித்து கேட்டீர்கள்.
Concerned about that.
அதை குறித்து நாம் கரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Have you understood it?
இதை விளங்கிக் கொண்டீர்களா?
I think most of you have understood it.
உங்களில் நிறைய பேர் விளங்கிக் கொண்டீர்கள்.
Have you found it?
இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
Have you found this way?
இந்த வழியை கண்டுபிடித்து விட்டீர்களா?
That you will see in the next one year.
அடுத்த ஒரு வருஷத்திலே தான் அதை பார்ப்பீர்கள்.
It's not understanding.
விளங்கிக் கொள்ளுதல் அல்ல.
Understanding makes us proud.
காரியத்தை விளங்கிக் கொண்டோமானால் அது நம்மை பெருமைகள் உள்ளே தான் மாற்றும்.
Finding it makes us weak.
அதை கண்டுபிடிக்கும் பொழுது நாம் அழ ஆரம்பித்து விடுவோம்.
So very few find it, Jesus said.
ஒரு வெகு சிலரே இந்த வழியை கண்டுபிடிப்பார்கள் என்று இயேசு சொன்னார்.
Then I say, Lord, I want to be among that few.
ஆண்டவரே, அந்த ஒரு சிலரிலே நானும் ஒருவனா இருக்க வேண்டுமே.
Like that serious person doing the chartered accountancy exam.
அந்த CA பரீட்சைக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சிலர்.
He said, this is not like a SSLC.
ஐயோ, இது வந்து SSLC பரீட்சை போல இல்ல.
I really want to pass this.
உண்மையாலுமே இந்த தேர்வை நான் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும்.
I want to come through successfully.
நான் வெற்றிகரமாக இதை முடிக்க வேண்டும்.
Some people want to come first.
சிலர் அதிலே முதல் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
The Bible says,
வேதம் சொல்கிறது
1 Corinthians 9
1 கொரிந்தியர் 9 அதிகாரம்.
It says 1 Corinthians 9 verse 24
1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 27 வசனம்.
Don't you know that those who run in a race all run but only one receives the prize?
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் अनेகர் பந்தயசாலையிலே ஓடுவார்கள் ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார் என்று பார்க்கிறோம்.
In some cities in America, they have what is called a marathon race.
24th வசனம். அமெரிக்காவிலே ஒரு பட்டணத்திலே மராத்தன் போட்டி என்று ஒரு போட்டி நடைபெறும், ஓட்டப்பந்தயம்.
In a city called Boston.
Boston என்றதான ஒரு ஊர் அமெரிக்காவில் இருக்கிறது.
Famous race called the Boston Marathon.
அங்கே Boston Marathon ஓட்டப்பந்தயம் என்று ஒரு புகழ்பெற்ற ஓட்டப்பந்தயம் இருக்கிறது.
40 kilometers they have to run through the city.
40 கிலோமீட்டர் அந்த பட்டணத்தை சுற்றி ஓட வேண்டும்.
40 kilometers.
எவ்வளவு கிலோமீட்டர் சொன்னால் 40 கிலோமீட்டர்.
And you know how many people run that race every year?
ஒவ்வொரு வருஷமும் இந்த ஓட்டப்பந்தயத்திலே எத்தனை பேர் பங்கு பெறுவார்கள் என்று தெரியுமா?
30,000 people run on the roads.
இந்த சாலையிலே இந்த ஓட்டப்பந்தய மராத்தம் ரேஸிலே 30,000 பேர் ஓடுவார்கள்.
They block the traffic on all those roads when these 30,000 people are running.
இந்த 30,000 பேர் ஓடும் பொழுது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய டிராபிக் எல்லாம் அவர்கள் அங்கே நிறுத்தி விடுவார்கள்.
You know how many people get the first prize?
எத்தனை பேருக்கு முதல் பரிசு கிடைக்கும் தெரியுமா?
How many?
எத்தனை பேருக்கு முதல் பரிசு? ஒரே ஒரு ஆளுக்கு தான்.
That's what it's saying here.
இங்க அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
Everybody can run.
பந்தயசாலையில ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவார்கள்.
I can also run.
நானும் ஓடலாம்.
The first chap will finish in 2 hours 10 minutes.
முதல் பரிசு பெறுகிறவன் 2 மணி நேரம் 10 நிமிடத்தில் ஓடி விடுவான்.
I may finish by the next day or something like that.
நான் அடுத்த நாளிலே தான் ஒருவளை முடிப்பேன். 40 கிலோமீட்டர் ஓட்டம்.
I can say I also ran.
நானும் ஓடினேன் என்று சொல்லலாம்.
Paul says,
Paul சொல்கிறார்,
don't run the Christian life like that.
கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி ஓட வேண்டாம்.
But somehow I'll finish this race.
இப்படியோ அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஓட வேண்டாம்.
The first fellow finishes in 2 hours, I may take 2 months to finish it.
முதல் ஆள் 2 மணி நேரத்துல அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டாரு, நான் ஒருவேளை 2 மாதம் ஓடிக்கொண்டே இருக்கலாம்.
I'll slowly run, sit down for a little while and run a little more and after 2 months finish this race which some fellow finished in 2 hours.
ஒரு நாலு அடி ஓடுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்றது, அப்புறம் கொஞ்ச தூரம் ஓடுறது, கொஞ்சம் உட்கார்றது, இப்படியே ஓடி 2 மாசத்துல நான் முடிக்கிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி ஓடினவன் ஒரு 2 மணி நேரத்துல முடித்து விட்டான்.
Are you running the Christian life like that?
கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க எப்படி ஓடுறீங்க?
He says in verse 24, run in such a way that you will win.
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 24th வசனத்தில் சொல்கிறார்.
Because in the Christian race all 30,000 can get the first prize.
ஏனென்றால் கிறிஸ்துவ ஓட்டத்தில் 20,000 பேரும் முதல் பரிசு பெற்றுக்கொள்ள முடியும்.
It depends not on whether you actually come first, but in the Christian race it depends on how you run.
கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் முதலாவது வந்தீர்களா என்பதை பொறுத்து அல்ல, எப்படி ஓடினீர்கள் என்பதை பொறுத்து தான்.
That's what God is seeing.
இதைத்தான் தேவன் பார்க்கிறார்.
How are you running?
இந்த ஓட்டத்தை எப்படி நீங்கள் ஓடுகிறீர்கள்?
How can Paul tell thousands of believers, all of you must run in such a way that you must win?
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கு எப்படி பவுல் சொல்ல முடியும்?
If it is an earthly race, we know only one can win.
பூமிக்குரிய ஓட்டம் என்று சொன்னால் ஒராளுக்கு தான் பரிசு கிடைக்கும் என்று தெரியும்.
And when I see that first person has already crossed the line, I say, what is the use of running now? I might as well give up.
நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், முதல் ஆளு கிராஸ் பண்ணி விட்டார், தன்னுடைய கட்டத்தை முடித்து விட்டார், இனி இப்படி ஓடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி சைடுல போய் விடுகிறேன்.
Not in the Christian race.
ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி இல்லை. இல்லை,
I can run with all the ability I have today in such a way that I want to win.
எனக்கு இருக்கக்கூடிய எல்லா திறமைகளின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓட முடியும்.
And lakhs and lakhs of people are going to get the first prize.
லட்சக்கணக்கான லட்சோபல லட்சக்கணக்கான மக்களுக்கு முதல் பரிசு கிடைக்க போகிறது.
But you got to run in such a way that you win.
ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும்.
You got to get the mark on your forehead.
உங்களுடைய நெற்றியிலே அந்த அடையாளம் காணப்பட வேண்டும்.
Lord, I want to be concerned about your name.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே என்பதை குறித்து நான் கரிசனிப்படுகிறேன்.
Okay, let's turn back to Micah chapter 6.
மீகா ஆறாம் அதிகாரத்துக்கு மீண்டும் திரும்புவோம்.
So, what are these two types of Christians?
ஆகவே இந்த இரண்டு கூட்ட கிறிஸ்தவர்கள் யார் யார்?
There is a Christianity that pleases myself.
என்னையே பிரியப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவம் உண்டு.
And there is a Christianity that pleases God.
தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவம் உண்டு.
So I'll just tell you briefly here what it is and then we will think about it more in the coming sessions.
ஆகவே இப்பொழுது நாம் தியானித்த காரியங்கள் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய பகுதிகளிலே செய்தி நேரங்களிலே இதை குறித்து அதிகமாக தியானிப்போம்.
Micah chapter 6.
மீகா ஆறாம் அதிகாரம்.
What do you read first of all in verses 6 and 7?
6 7 வசனங்களில் எதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்?
This is the Christianity that pleases ourselves.
இது நம்மை நாமே பிரியப்படுத்திக் கொள்ளுகிற கிறிஸ்தவம்.
Bowing before God.
தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்.
Giving him offerings.
அவருக்கு காணிக்கை கொடுப்பேன்.
And even presenting my children to serve him.
அவருக்கு ஊழியம் செய்வதற்கு என் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுப்பேன்.
And thousands of rams, it says in verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான 10,000களான ஆடுகள்.
Lord of my money.
ஆயிரக்கணக்கான ஆட்டுகளுக்கு ஆட்டுக்கடாக்கள் என்று சொன்னால் நிறைய பணத்தை கொடுப்பேன்.
I give for God's work.
அது தேவனுடைய வேலைக்கென்று நான் கொடுப்பேன்.
I go for all the meetings.
எல்லா கூட்டங்களுக்கும் போவேன்.
See, this is a Christianity which is involved in a lot of religious activity.
மத சம்பந்தமான நிறைய கிரியைகள் இருக்கக்கூடியதான ஒரு கிறிஸ்தவம்.
Going for all the meetings.
எல்லா கூட்டத்துக்கும் போவது.
Going for all the conferences.
எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் போவது.
Prayer meetings.
ஜெப கூட்டங்களுக்கு போவது.
Preaching God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது.
Giving out tracts.
துண்டுப்பதிகளை கொடுப்பது. புத்தகங்களை கொடுப்பது.
And all the things that concerned with Christian activity, religious activity.
கிறிஸ்தவ மதத்தின் சம்பந்தமான எல்லா கிரியைகளிலேயும் செய்திருப்பது.
Never miss a conference.
ஒரு கான்ஃபரன்ஸை கூட தவற விடுவதில்லை.
And we think we are spiritual because we do all these things.
இவங்க எல்லாம் செய்வதினாலே நம்ம ஆவிக்குரியவங்க நினைச்சிட்டு இருக்கோம்.
No, this is a religion that pleases us.
இது நம்மை நாமே நம்மை பிரியப்படுத்துகிறதான ஒரு மதம்.
We like to go to conferences.
கான்ஃபரன்ஸ் போவதுக்கு எல்லாம் போக வேண்டும் என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும்.
You know, because of limited space in Bangalore, we can't open the conference to anybody in India who wants to come.
Bangalore-le engalukku ida patrakurai nimithamaga India-vula yaar vendumalalum engal conference-ku vaarungal endru naangal solla mudiyavadillai.
If we did that, we would have thousands.
Appadi naangal seidhirpom endru sonnal aayirakkanakkana makkal vandirpaanga.
There are so many people who write and say, can we come?
Naanga varatuma ethinai per kadidham ezhuthukkarargal.
And they are disappointed when they can't come.
Neenga varamudiyadhen sonna avanga yemaatram adigiraanga.
They feel sad.
Avar dukkapadugiraargal.
So that means they want to come.
அவங்க அவருடைய அடையாளம் என்னவென்றால், அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் கான்ஃபரன்ஸ்க்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Just because they want to come for the conference, you think they are spiritual people?
கான்ஃபரன்ஸ்க்கு வர வேண்டும் என்ற விருப்பம் அவர்கள் இருக்கிறபடினாலே அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறீர்களா?
We like to go for conferences.
நாம் கான்ஃபரன்ஸ்களுக்கு போக விரும்புகிறோம்.
Even though we don't pay them their fare or anything, they pay their own fare and come.
வரக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் நாம் பயண தொகையை கொடுப்பதில்லை.
See, we're not like all these other, there are a lot of people who conduct Christian conferences nowadays. You see the advertisement everywhere, if you come we will give you your fare, one way fare.
நிறைய இடங்களிலே கிறிஸ்தவ கருத்தரங்குகள் நடக்கிறது, அதிலே விளம்பரங்கள் இப்படி கொடுக்கப்படுகிறது, இந்த கூட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு ஒரு வழி பயண செலவு கொடுக்கப்படும்.
This is like bribing the government officers.
இது அரசாங்க அலுவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஏதோ ஒன்றை செய்ய சொல்வது போல.
We don't do all that.
நாம் அப்படி எல்லாம் செய்வதில்லை.
But people are willing to pay their own fare and come.
ஆகவே தாங்களாகவே பயண செலவையும் சந்தித்து காண்பதற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
I am not fool that they are all spiritual.
அவர் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுவதற்கு நான் ஒரு புத்தியனன் அல்ல.
God is not fooled either.
தேவனும் ஒரு புத்தியனர் அல்ல.
People like to be religious.
மதவாதிகளாய் மத சம்பந்தப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஒரு இயற்கையாகவே விருப்பம் இருக்கிறது.
Look at the amount of money people spend to go to Tirupati or Velangani.
திருப்பதிக்கு அல்லது வேளாங்கண்ணிக்கு போவதற்கு எவ்வளவு பணம் செலவழித்து போகிறார்கள்.
Much more to go to Mecca.
இதை காட்டிலும் அதிகமாய் பணம் செலவழித்து வெளிநாட்டில் இருக்கிறதன மக்காவுக்கு போகிறார்கள்.
If you go to Tirupati and Velangani, you not only have to pay your fare, you got to go and give money also there.
நீங்கள் திருப்பதிக்கும் வேளாங்கண்ணிக்கும் போவதற்காக நீங்கள் பயண செலவை மட்டும் சந்தித்தால் போதாது, அங்கேயும் போய் நீங்கள் காணிக்கை போட வேண்டும்.
Nobody will give you free food and accommodation in Tirupati or Velangani.
திருப்பதியிலோ வேளாங்கண்ணிலோ யாரும் இலவசமாய் உங்களுக்கு ஒரு லாட்ஜ் புக் பண்ணி கொடுப்பதில்லை, சாப்பாடு கொடுப்பதில்லை.
That is only in Bangalore.
பெங்களூர்ல மட்டும் தான் அப்படி செய்கிறோம்.
We like to go.
ஆகவே நாம் எல்லாரும் போக வேண்டும் என்று விரும்புகிறோம்.
But we are not spiritual because of that.
இதை செய்கிறபடினாலே நாம் ஆவிக்குறள் என்று எண்ணக்கூடாது.
All the other religions also do it.
எல்லா மதத்தினரும் அப்படி செய்கிறார். நம்மை காட்டிலும் அதிகமாக செய்கிறார்கள். நம்மை காட்டிலும் அதிகமாக அவர்கள் செய்கிறார்கள்.
Now he speaks in verse 8 about the Christianity that pleases God.
இப்பொழுது தேவனை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவம் என்பதை குறித்து 8 வசனத்திலே பார்க்கிறோம்.
That is walking humbly with God.
தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பது.
And treating other people properly.
மற்றவர்களை செம்மையாக நடத்துவது.
Doing justice.
நியாயம் செய்வது.
And loving mercy, being kind to them.
இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு இரக்கமாய் இருப்பது.
It's not religious activity.
இவைகள் எல்லாம் மத சம்பந்தமான கிரியைகள் அல்ல.
Walking with God in secret.
அந்தரங்கத்தில் தேவனோடு கூட நடப்பது.
And being good to other people.
மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பது.
Think about that.
இதை குறித்து எண்ணி பாருங்கள்.
Let's bow our heads for a moment.
ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம்.
Will you say, Lord, help me not to forget the things I hear?
ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற காரியங்களை மறந்து போறலா இருக்க வேண்டாம் என்று தேவனிடம் கேட்பீர்களா?
I am such a forgetful person, Lord.
ஆண்டவரே, நான் அதிகமாய் மறக்கிற ஒரு மனிதன். ஆண்டவரே,
I've heard many things in the past, I've completely forgotten.
எவ்வளவோ காரியங்களை கடந்த நாட்களில் கேட்டுவிட்டு நான் முற்றிலுமாய் மறந்து விட்டேனப்பா.
But this is something important, prophetic, that you are speaking to me now.
ஆண்டவரே, இப்பொழுது நீர் தீர்க்கதரிசனமாய் ஒரு முக்கியமான காரியத்தை என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர்.
And I want to fear you and I want to hear you.
நான் உமக்கு பயந்து நீர் எனக்கு பேசுகிறதை செவி கொடுக்க விரும்புகிறேன்.
Help me to walk humbly with you.
உமக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க உதவி
செய்யுமாறு.
உம்முடைய வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும்.
Pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.